ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து அத்தியாயம் 7 பூரணத்தின் ஞானம் இன்றைய விருந்து பதம் 7.
மொழிபெயர்ப்பு மற்றும் பக்திவேதாந்த பொருளுரை வழங்கி அருளியவர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. இதன் தமிழாக்கத்துக்கு ஸ்ரீதா மாயாப்பூரிலிருந்து உங்கள் தாசானதாசனாகிய அடியேன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து நிகழ்ச்சி. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், பிறகு இன்றைய ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம்.
ஓம ஜான திமிராந்தஸ்ய ஜானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேயஹம் ஸ்ரீ குரூன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரூன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேச தாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மூகம் குரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தை கிரிம் கிருபாதமகம் வந்தி ஸ்ரீகுரும் தினத்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே பிரீதம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். பதம் 7. மத்தஹ பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகனாயிவ. செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. பொருளுரை. பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தர்க்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரையில் பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இஃது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரு நபரே என்னும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்மசமிதையிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக, அதாவது பரம பூரண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன், பூரண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷ பூரண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இருப்பினும் ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்தில் 3.10 கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் பலத்தில் அருவவாதிகள் விவாதிக்கின்றனர். தத்தோ யத் உத்தரதம் தத் அரூபம் அனாமயம் ஏ ஏதத் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி அதேதர துக்கம் ஏவாபியந்தி. ஜடவுலகில் பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மாவே தேவர்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமனாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு அப்பால் ஜட உருவம் இல்லாத அனைத்து ஜடக்கலங்கத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார். அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்களாகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜடவுலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அரூபம் என்னும் சொல்லிற்கு அருவவாதிகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் இந்த அரூபம் உருவமற்றதல்ல. இது மேலே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள பிரம்மசமிதியில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய திவ்யமான நித்திய ரூபத்தை குறிப்பிடுகின்றது. ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்தின் மற்ற பதங்கள் 3.89 இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் தமேமம் வித்வாதி மிருத்யும் ஏதி நான்யப்பந்தா வித்யதேயனாய யஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நான்யோ நத்வேஜோ அஸ்தி கிஞ்சித் விருக்ஷைவ ஸ்தப்தோ திவிதிஷ்டதேகஸ் தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம். ஜடக்கருத்துக்களின் இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திவ்யமான பரமபுருஷனான பகவானை நான் அறிவேன். அவரை அறிபவன் மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்தினை கடக்க முடியும். அந்த பரமபுருஷரை பற்றிய இந்த ஞானத்தை விட முக்திக்கு வேறு வழியில்லை. அந்த பரமபுருஷரை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. ஏனெனில் அவரே மிக உயர்ந்தவர். அவர் மிகச் சிறியதை விடச் சிறியவர், மிக பெரியதை விடப் பெரியவர். அமைதியான மரத்தினைப் போன்று நிலை பெற்றுள்ள அவர் திவ்யவானிற்கு ஒளியூட்டுகிறார். மரம் தனது வேர்களை பரப்புவதைப் போல அவர் தனது எண்ணற்ற சக்திகளை பரப்புகிறார். இந்த பதங்களிலிருந்து ஜடம் ஆன்மீகம் என்னும் இரண்டு சக்திகளை கொண்டு எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவானே பூரண உண்மை என்பதை முடிவு செய்யலாம். ஹரிஹி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. இந்த பதம் ரொம்ப சுவாரஸ்யமான பதம். ஏன்னா இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கின்றார். என்ன உதாரணம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்து மாலையின் உதாரணத்தை கொடுக்கின்றார். இந்த நூலிலே கோர்க்கப்பட்ட அந்த முத்து மாலையை நாம் சாதாரணமாக பார்க்கும்போது முத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை பார்க்க முடியுமே தவிர, அந்த முத்துக்களின் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் நூல் அந்த நூலை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் சாதாரணமாக அறிவுள்ள ஒரு மனிதன் அவருக்கு நன்றாக தெரியும், அந்த நூல் இல்லை அப்படின்னா அந்த முத்துக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அழகாக அங்கே மாலையாக நிற்காது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதன், ஒரு அறிவுள்ள மனிதனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு அறிவற்ற மனிதன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னால், நூல் இல்லாமலே முத்துக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன, நூல் இருந்தால் அது என் கண்ணுக்கு தெரிய வேண்டும், அது என் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் நூல் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அதனால் நூல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் மனக்கற்பனையின் மூலம் பேசுகின்றார்கள், அவர்கள் அந்த நூலை பார்த்திருக்கின்றார்களா, அந்த மாதிரி நூலை பார்க்காத போது அவர்கள் நூல் இருக்கின்றது என்று எப்படி சொல்ல முடியும், இந்த அளவுக்கு அவர்கள் ஏன் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், என்னுடைய பகுத்தறிவு என்பது எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கின்றது என்பதை பாருங்கள், இங்கே நூல் இருந்தால் இது நிச்சயமாக தெரிய வேண்டும், இந்த நூல் தெரியவில்லை என்பதால் என்னுடைய கூர்மையான பகுத்தறிவின் மூலம் இந்த நூலே இல்லை என்று நான் மிகப்பெரிய முடிவிற்கு வந்திருக்கின்றேன், அதனால் இந்த நூல் இல்லாமலே இந்த முத்துக்கள் எல்லாம் தானாகவே ஒட்டி கொண்டிருக்கின்றன, இந்த முத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி தானாகவே ஒட்டி கொண்டுதான் இருக்கும், இதுதான் இயற்கை, இதை விட்டுவிட்டு நூல் இருக்கின்றது, அது இந்த நூல் நம் கண்ணுக்கு தெரியாமல் இந்த முத்துக்களுக்கு உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்லாம் பேசுவது அது அறிவு கிடையாது. அந்த நூல் இருக்கின்றது என்றால் நம்முடைய பார்வையின் ஆதாரத்தினால் அந்த நூலை நாம் இந்நேரம் பார்த்திருக்க வேண்டும், நம்முடைய பார்வையின் ஆதாரத்தை கொண்டு இந்த நூலை பார்க்க முடியவில்லை என்பதால் இந்த நூலையே கிடையாது, இந்த நூல் இருக்கிறது என்று சொல்வது மனக்கற்பனை, அது கட்டுக்கதை, அது மூட நம்பிக்கை, நான் தான் சரியான அறிவியல் பூர்வமான நம்பிக்கையை சொல்கின்றேன், அது என்ன நம்பிக்கை என்றால் இங்கே நூலே கிடையாது, நூல் இல்லாமலே இந்த முத்துமாலை ஒன்றோடு ஒன்று தானாக ஒட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த முத்துமாலைக்கு முன் வேறு ஏதோ ஒன்று இருந்தது, அந்த வேறு ஏதோ ஒன்று திடீரென்று வெடித்து விட்டது, அந்த மாதிரி வெடித்ததன் காரணத்தினால் இந்த உருண்டையான முத்துக்கள் தானாக உண்டாகி அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தானாக ஒட்டி கொண்டு இந்த முத்துமாலையாகிவிட்டன. இதுதான் என்னுடைய அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி தெரிவிக்கின்றது. அந்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக நான் கத்தை கத்தையாக பல காகிதங்களை வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவங்க எல்லாமே சிறுபிள்ளைத்தனமான வாதத்தை வைக்கின்றார்கள். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவுவாதிகளும், ஏனென்றால் கடவுள் என்று ஒருவர் இருந்தார் என்றால் அவர் கண்ணுக்கு தெரிய வேண்டும், அவர் நமது கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால கடவுள் என்று ஒருவர் கிடையாது, வேதங்கள் என்று ஒன்று கிடையவே கிடையாது, வேதங்கள் எல்லாம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடக்கி ஆள்வதற்காக மனிதனையே எழுதியது அப்படின்னெல்லாம் இந்த பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவு இல்லாதவர்கள், ஏன்னா நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம், பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால் பகுத்து ஆராயும் அறிவு, அதுதான் பகுத்தறிவு. நான் இந்த சரீரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தையும் இந்த ஆன்மாவையும் பகுத்து ஆராயக்கூடிய அறிவு, ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய அறிவு, அதுதான் உண்மையான பகுத்தறிவு. எது நிரந்தரமானது, எது நிரந்தரம் இல்லாதது, இதை ஆராய்ந்து நிரந்தரமானதன் தன்மை என்ன, நிரந்தரம் இல்லாததன் தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்வது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். நசதோ வித்யதோ பாவோ ந பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்துவனையோஸ்தத்ததர்ஷிபிஹி அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையிலேயே யார் பகுத்தறிவுடையவர் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்திலே விளக்கிவிட்டார். தத்துவதர்ஷி அப்படின்னா உண்மையை உள்ளபடி காணக்கூடியவர், அவர்தான் பகுத்தறிவுடையவர். அவர் என்ன அறிந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்தின் நிலையற்ற தன்மை, இந்த ஜட உலகத்தின் நிலையற்ற தன்மை, இந்த ஆத்மாவின் நிலையான தன்மை, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார். அந்த மாதிரி அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் தான் பகுத்தறிவுடையவர் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இல்லாமல் தான் இந்த சரீரம் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த சரீரத்தின் தளத்தில் இயங்குபவர்களை நாம் பகுத்தறிவு உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மிருகத்தின் அறிவுடையவர்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா மிருகங்கள் தான் தான் இந்த ஆத்மா, தான் சரீரம் கிடையாது அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. மிருகங்கள் எல்லாம் சரீர புத்தியிலே வாழ்கின்றன. அதே மாதிரி சரீர புத்தியிலே வாழக்கூடிய மனிதன் அவனும் மிருகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் இந்த சரீர புத்தியை விட்டு வெளியிலே வர வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். அந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளாத பகுத்தறிவுவாதிகள் இந்த ஜட புலன்களை வைத்து கொண்டு கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளின் அனுபவம் வேண்டும், அதுவும் கடவுளை எதிர்த்து கொண்டே கடவுளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்வது அது முழுமையான முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அத்தியாயங்களில் விளக்கப் போகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வசக்திமான். ஆனால் அந்த சர்வசக்திமானாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பக்தர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னு பகவானே சொல்கின்றார். பக்தர்கள் அல்லாதவர்கள் அவரை அறிந்து கொள்வது இயலாத காரியம் அப்படிங்கிறதே பகவான் உறுதி செய்கின்றார். அதனால் நாஸ்திகவாதிகளும் விஞ்ஞானிகளும் அவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடவுள் இல்லாமலே எல்லாமே உண்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லி வாதங்கள் செய்து அதை எப்படியாவது நிரூபித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்பது, நூல் இல்லாமலே முத்துமாலை உண்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சிப்பது எந்த அளவுக்கு சிரிப்பில்லைத்தனமோ அந்த அளவுக்கு சிரிப்பில்லைத்தனம். அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அற்புதமான உதாரணத்தை இங்கே கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நகைச்சுவை உணர்வு அது தொடர்கின்றது. அவர் அர்ஜுனனை தனஞ்சயா அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். மத்தக பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை அழைக்கின்றார். தனஞ்சயன் அப்படின்னு சொன்னால் செல்வங்களை வெல்பவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவர் ஏன் அர்ஜுனனை தனஞ்சய அப்படின்னு சொல்லி கூப்பிடுகின்றார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் 99% பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது செல்வம் ஈட்டி விட வேண்டும், எப்படியாவது பொருள் ஈட்டி விட வேண்டும், எப்படியாவது செல்வந்தனாகிவிட வேண்டும், அந்த மாதிரி ஜட வசதிகளையெல்லாம் பெற்றுவிட்டால், நிறைய பணம் சம்பாதித்து விட்டால், அப்போது என்னை போல யாருமே இருக்க முடியாது, என் வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியத்தை நான் அடைந்து விடுவேன். ஏன்னா பணம்தான் இந்த உலகத்திலேயே விலைமதிப்பில்லாத விஷயம், ஜட வசதிகள் தான் இந்த உலகத்திலேயே விலைமதிப்பில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அனைவருமே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தனஞ்சயா, செல்வங்களை வெல்லும் அர்ஜுனா, உண்மையிலேயே நீ வெல்ல வேண்டிய செல்வம் யாரு அப்படின்னு கேட்டால், அது நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார். அந்த பகவத் பிரேமை, பகவானோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம், அதுதான் மிக உயர்ந்த செல்வம். அந்த மிக உயர்ந்த செல்வத்தை வெல்வதற்காகத்தான் இந்த மனித சரீரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையால் அந்த மிக உயர்ந்த செல்வத்தை வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த புனித நாம ஜபத்தின் மூலம் அந்த மிக உயர்ந்த செல்வத்தை நாம் ரொம்ப எளிதாக வென்றுவிட முடியும். கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனா அப்படின்னு சொல்லி நரோத்தமதாஸ் தாக்கூரார் நம்முடைய பூர்வாச்சாரியார் அவர் பாடியிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமம் ஹரி ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மேலே எனக்கு ஆர்வம் இல்லை. அந்த மாதிரி ஆர்வம் இல்லாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கின்றார். ஹரிஹரி பிஃபலே ஜனமு குணாயினோ அப்படின்னு சொல்கின்றார். இந்த மனித பிறவியை நான் எடுத்துவிட்டேன், இந்த மனித பிறவி கிடைத்தாலும் இந்த மனித பிறவியின் பயன் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை வழிபடுவது தான் இந்த மனித பிறவியின் பயன். ஆனால் அந்த மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு அன்பான பக்தி தொண்டு செய்யாமல் இருந்து விட்டேன், அதனால் நான் தெரிந்தே விஷத்தை உட்கொண்டு விட்டேன் அப்படின்னு அவர் சொல்கின்றார். அந்த மாதிரி தெரிந்தே உட்கொள்ளும் விஷம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இந்த சரீரம் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த சரீரத்துக்கான ஜட வசதிகளை சேர்ப்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோள் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த மனித வாழ்க்கையை வீணடிப்பது, அதுதான் தெரிந்தே உட்கொள்ளும் விஷம். அந்த மாதிரி தெரிந்தே உட்கொள்ளும் விஷம் அதுதான் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் கூட சொல்லியிருக்கின்றார். அவர் கூட என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், சுதாம் பரித்தியஜ விஷம் பிபந்தி அப்படின்னு சொல்கின்றார். அமுதத்தை ஒதுக்கிவிட்டு விஷத்தை குடிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாமம் நாமானி நாராயண கோச்சராணி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாமம், அதை விட்டுவிட்டு பைத்தியங்கள் குகக்காக அப்படின்னு சொல்கின்றார். பைத்தியங்கள் அந்நது வாச்சக பட்டந்தி, மற்றதையெல்லாம் படித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அவர் சொல்கின்றார். இது மாதிரி நம்முடைய ஆச்சாரியார்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த திருநாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பகவத் பக்தி அப்படிங்கிற அந்த மிக உயர்ந்த செல்வம், அந்த மிக உயர்ந்த செல்வம் எளிமையாக நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கலியுகத்தின் பிரதானமான நன்மை. இந்த கலியுகம் அப்படிங்கிறது பலவிதமான தொந்தரவுகள் நிறைந்தது. ஆனால் அவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்கின்றது. கலையர் தோஷன் இதேராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ அப்படின்னு சொல்கின்றது. அந்த மகான் குணம், அந்த மிகப்பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு கேட்டால், கீர்த்தனாதேவம் கிருஷ்ணஸ்ய, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனிதநாமத்தை கீர்த்தனமாக செய்யும் போது அப்போ முக்த சங்க பரம் பிரஜேத், அப்போ இந்த ஜட உலகத்தின் பந்தம் நீங்கி நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த தாமத்திற்கு திரும்பி சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி பாகவதம் உறுதி கூறுகின்றது. இங்கே பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் என்ன சொல்கின்றார், நான் தான் பரம உண்மை, நான் தான் பரம சத்தியம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். அந்த பரம சத்தியம், சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு வியாசதேவர் அவருடைய பாகவதத்தின் முதல் ஸ்லோகத்தில் வணங்கி தொழக்கூடிய அந்த தெய்வம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லி வணங்கி தொழக்கூடிய அந்த தெய்வம், அந்த தெய்வம் தான் தான் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதி செய்கின்றார். அதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மத்தக பரதரம் நான்யது அப்படின்னு, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் நமக்கு அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால் பிரபுபாதர் என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய விவாதம் அது ஆன்மீகவாதிகளுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது அவர் உருவம் கொண்டவரா இல்லை அருவமானவரா அப்படிங்கிற அந்த கேள்வி அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறவர் அவர் உருவம் கொண்டவர், அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதை நிரூபிக்கிறதுக்காக பிரபுபாதர் உபனிஷதங்கள்லேருந்து மேற்கோள் காட்டியிருக்கின்றார். சில சமயம் உபனிஷதங்களில் அருவத்தை பற்றி பேசுகின்ற மாதிரி தெரிகின்றது. ஆனால் அந்த மாதிரி அருவத்தை பற்றி பேசும் போதெல்லாம் அங்கே உபனிஷதங்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் பௌதீக அனுபவத்தில் பார்க்கக்கூடிய சரீரம் மாதிரி ஒரு பௌதீக சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்வதற்காக சில சமயங்கள் உபனிஷதங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கின்றன. அபானி பாதக அப்படின்னு சொல்லி உபனிஷதங்கள் சொல்கின்றன. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைகளும் கால்களும் கிடையாது அப்படின்னு சொல்கின்றன. ஆனால் அதே சமயம் உபனிஷதங்கள் வேத மந்திரங்கள் இதையும் சொல்கின்றன. என்ன சொல்கின்றன அப்படின்னு சொன்னால், அவருக்கு பல்லாயிரக்கணக்கான கரங்கள் இருக்கின்றன, அவருக்கு பல்லாயிரக்கணக்கான கால்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் உறுதி செய்கின்றன. சகஸ்ர சீர்ஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு சொல்கின்றன. ஆயிரக்கணக்கான கால்களும் ஆயிரக்கணக்கான கரங்களும் ஆயிரக்கணக்கான சிரங்களும் உடைய மகாபுருஷன் அப்படின்னு சொல்லி வேத மந்திரங்கள் சொல்கின்றன. அப்போது இந்த முரண்பாடான விஷயங்கள் எதனால் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறதை ஆச்சாரியார்கள் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். இந்த முரண்பாடுகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்முடைய அனுபவத்தில் நாம் பார்க்கின்ற ஜடக்கரங்கள் ஜடக்கால்கள் ஜட சிரங்கள் இதை போன்ற சிரங்கள் கிடையாது. அவருடைய சரீரம் அப்படிங்கிறது அது ஜடத்தினால் உண்டாக்கப்பட்டதல்ல. அவருடைய சரீரம் அப்படிங்கிறதுக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாது. அவருடைய சரீரம் முழுமையாக சின்மயமான சரீரம், அவர் சின்மயமானவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்மயமான திவ்யமான சரீரத்தை உடையவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு கேட்டால், ஒரு முத்து மாலைக்குள் இருந்து கொண்டு அந்த முத்து மாலையை தாங்கி நிற்கும் நூலைப் போல இந்த ஆன்மீக உலகங்களையும் பௌதீக உலகங்களையும் தன்னுடைய பலவிதமான சக்திகளால் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த கடவுளை நாம் ஏன் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சில பேர் ரொம்ப குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கும் சாஸ்திரம் பதில் சொல்கின்றது. என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரை எதனால் உண்டாக்கப்பட்ட திரை அப்படின்னு கேட்டால், அது மாயையினால் உண்டாக்கப்பட்ட திரை. குந்தி மகாராணி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க, மாயா ஜபனிகா சன்னம் அக்யாதோக்ஷஜம் அவ்வயம் ந லக்ஷஷே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு நாடகத்தில் ஒரு நாடக நடிகர் அவர் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த பாத்திரத்தைப் போலவே உடையணிந்து கொண்டு அந்த பாத்திரத்தைப் போலவே நடிக்கின்றார். அப்போது அந்த நடிகர் அந்த நபர் யார் அப்படின்னு சில சமயம் தெரிவதில்லை. அந்த பாத்திரம் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது. அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இந்த ஜட உலகத்தில் தோன்றும் போது அவர் சாதாரண ஒரு மனிதனைப் போல செயல்படுகின்றார். கூடஸ் கபடமானுஷக அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்கின்றது. ஒரு சாதாரண மனிதனைப் போல அவர் செயல்படுகின்றார். சில சமயம் ஒரு சாதாரண குழந்தையைப் போல அழுகின்றார். ஒரு சாதாரண சிறுவனைப் போல திருடி சாப்பிடுகின்றார். ஒரு சாதாரண அரசியல்வாதியைப் போல அரசியல் பேசுகின்றார். இந்த மாதிரி செயல்களை எல்லாம் அவர் செய்யும் போது அப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இவர் தான் பரமபுருஷ பகவானா அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த சாதாரண இந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யார் உணர முடியும் அப்படின்னு கேட்டால், அது பக்தர்களால் உணர முடியும். மற்றவர்களுடைய கண்களை மாயை மறைத்து விடுகின்றது அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்கிறாங்க. அப்போ மாயை பகவானையே மறைத்து விடுகின்றது அப்படின்னு சொன்னால், அப்போ மாயை எப்படி பகவானுடைய சக்தியாக இருக்க முடியும்? மாயை அப்படிங்கிறது பகவானை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாம் கேட்கலாம். அதற்கும் ஆச்சாரியார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மேகங்கள் அப்படிங்கிறது எதனால் உண்டாகின்றது அப்படின்னு கேட்டால், சூரியனுடைய பிரபாவத்தினால் மேகங்கள் உண்டாகின்றன. சூரியன் கடல் மேலே உதித்து தகிக்கும் போது கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேகங்களாக மாறுகின்றது. அந்த மேகங்கள் வானிலை மிதக்கும் போது சில சமயம் பறந்து விரிந்த வானத்தில் ஒரு பகுதி அந்த மேகங்களால் மறைக்கப்படுகின்றது. அப்போது அந்த மேகங்களுக்கு பின்னால் சூரியன் உதிக்கும் போது அந்த மேகங்களால் மறைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் கீழே இருப்பவர்களுக்கு சூரியன் தெரிவதில்லை. அப்போது அவங்க சூரியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்கின்றார்கள். ஏனென்றால் சூரியனுடைய நேரடியான ஒளி அவங்களுக்கு கிடைப்பதில்லை, அது மேகத்தினால் மறைக்கப்படுகின்றது. அதனால் மேகம் அப்படிங்கிறது அது சூரியனை விட பலம் பொருந்தியதா அப்படின்னு கேட்டால், அது சிறு பிள்ளைத்தனம். மேகம் அப்படிங்கிறது எதனால் உண்டானது அப்படின்னு கேட்டால், அது சூரியனால் தான் உண்டானது. அது உண்மையிலேயே சூரியனை மறைத்திருக்கின்றதா அப்படின்னு கேட்டால், ஒரு மிகச்சிறிய பரப்பளவில் சூரியனை மறைத்திருப்பது போல் அது தோன்றுகின்றது. ஆனால் சில சமயம் நாம் ஆகாய விமானத்தில் ஏறி அந்த மேகத்தின் மேல் பறக்கும் போது சூரியனை தன்னுடைய முழு ஐஸ்வர்யத்தோடு நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிற அந்த பிரஜையை விட்டு ஆத்ம ஞானத்தோடு யார் ஒருத்தர் பக்தி தொண்டு அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில் போய் மாயை அப்படிங்கிற அந்த மேகத்தை கடந்து பார்க்கின்றாரோ, அவருக்கு பகவானுடைய பூர்ணமான அனுபவம் கிடைக்கின்றது. அதனால் மாயை அப்படிங்கிறது பகவானை விட சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதையும் இந்த அத்தியாயத்தில் உறுதி செய்ய போகின்றார். மாயை அப்படிங்கிறது பகவானுடைய புறச்சக்தி. அந்த புறச்சக்தி பகவானை நான் அறிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் செய்யக்கூடிய மூடர்களை மறைக்கின்றது. அந்த மூடர்களுடைய கண்கள், அந்த மூடர்களுடைய ஆத்ம ஞானம், அந்த மூடர்களுடைய திருஷ்டி அது மறைக்கப்படும் போது, அப்போ அவங்களால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களுக்கு முன்னாலேயே இருந்தாலும் அவங்களால அதை உணர முடிவதில்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை, இந்த முத்துக்கள் எல்லாம் தானாகவே ஒட்டி கொண்டிருக்கின்றன, இதற்கு இந்த முத்துக்களுக்கு உள்ளே இந்த முத்துக்களை தாங்கி நிற்பதற்காக எந்த ஒரு நூலும் இல்லை அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசுகின்றார்கள். அதனால தான் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ந லக்ஷசி மூடத்ருஷா அப்படின்னு சொல்கிறாங்க. மூடத்ருஷா அப்படின்னு சொன்னால் அறிவில்லாமல் பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூடத்ருஷா, மூடர்களின் பார்வை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால் அந்த மூடர்களின் பார்வையை விடுக்க வேண்டும். அந்த பார்வையை விடுத்து அறிவுபூர்வமான பார்வையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுபூர்வமான பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அது ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த அறிவுபூர்வமான பார்வை கிடைக்கும். அதனால தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இந்த பகவத்கீதை தமிழ் விருது விளக்கங்களை ஆரம்பிக்கும் போது ஆன்மீக குருவிற்கு புகழாரம் சூட்டுகின்றோம். ஓம ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகய சக்ஷூரின் மிளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார விந்தங்களை பணிகின்றோம். அஞ்ஞான திமிராந்தஸ்ய அப்படின்னு சொன்னால், அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள், இருள்மயமான அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்டால், நான் இந்த சரீரம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் அந்த இருள்மயமான வாழ்க்கை. அந்த மாதிரி இருள்மயமான வாழ்க்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்மை ஞானாஞ்சன ஷலாகய அப்படின்னு சொன்னால், நம்முடைய கண்களை திறந்து வைக்கின்றார். அந்த கண்களை திறந்து வைப்பதற்காக அவர் ஆத்ம ஞானம், பகவத்பக்தியினுடைய ஞானம் அப்படிங்கிறதே அவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஞானத்தின் மூலம் நம்முடைய கண்களை திறக்கின்றார். அப்போ பகவத்பக்தியினுடைய அந்த ஞானத்தின் மூலம் அவர் நம்முடைய கண்களை திறக்கும் போது, அப்போ நாம் இந்த சரீரம் இல்லை, நாம் ஆத்மா, நாம் பகவானுடைய நித்திய தொண்டன். இந்த ஜட உலகத்திலையும் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் அப்படிங்கிறது பகவத்பக்தி தான். அதே மாதிரி இந்த ஜட உலகத்தை விடுத்து ஆன்மீக உலகங்களில் நுழையும் போதும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலை என்ன அப்படின்னு கேட்டால், அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வது தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் அருவம் கிடையாது. அருவத்தில் போய் கலப்பது அப்படிங்கிறது அது மிக உயர்ந்த ஆன்மீக நிலை கிடையாது. அது ஒரு ஆன்மீக தற்கொலை அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப தெளிவாக உணர்த்தக்கூடியவர் நம்முடைய ஆன்மீக குரு. அதனால தான் நாம் என்ன சொல்கின்றோம் அப்படின்னு சொன்னால், சக்ஷூர் உண்மிளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்கின்றோம். அதனால் அந்த ஆன்மீக குரு, ஒரு பகவத்பக்தரான ஆன்மீக குரு, பிரபுபாதருடைய வழிவந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குரு, அந்த ஆன்மீக குருவின் பாதார விந்தங்களை நாம் சரணடைகின்றோம். அந்த மாதிரி குருவின் பாதார விந்தங்களை நாம் சரணடையும் போது, அப்போது நமக்கு பகவானை பற்றிய அந்த ஞானம் கிடைக்கின்றது. பகவத் ஞானம் அப்படிங்கிறது குருவின் பாதார விந்தங்களுடைய நிழலில் நமக்கு கிடைக்கின்றது. அதை கிடைக்கும்போது, அப்போது நான் யார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அந்த மாதிரி தெளிவாக உணர்ந்து கொண்டு, அப்போது நாம் வெல்லக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது பகவத் பிரேமை தான், பகவத்பக்தி தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அப்போ இந்த ஜட உலகத்தின் செல்வங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தானாக குறைகின்றது. சில சமயம் ஞானிகள் என்ன சொல்கின்றாங்க அப்படின்னு சொன்னால், துறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி துறவு அப்படிங்கிறது இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. அதனால் முதல்ல ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஜட விஷயங்களை எல்லாம் துறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம் அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே நமக்கு பிரீத்தி ஏற்படும் போது, நாம் பகவத் பக்தியில் ஈடுபடும் போது, பகவத் பக்தியின் சுவையை நாம் அறிந்து கொள்ளும் போது, அப்போ துறவு அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்கின்றது. நாம் தனியாக இந்த ஜட உலகத்தின் விஷயங்களை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. புலன்களை எல்லாம் அப்படியே அடக்க வேண்டும், ஜட உலகத்தின் சுகங்களை எல்லாம் அப்படியே துறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கஷ்டமான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி தொண்டிலே ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ துறவு அப்படிங்கிறது இயற்கையாகவே நடந்து விடுகின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் செல்வம் கிடைக்கவிருக்கின்றதோ அவர் 10 ரூபாயை பற்றி நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். அந்த மாதிரி துறவு அப்படிங்கிறது அது 10 ரூபாய்க்கு சமானம். பகவத் பக்தி அப்படிங்கிறது அது பல கோடி ரூபாய்க்கு சமானம். அந்த பல கோடி ரூபாய் பொருமானமுள்ள அந்த பகவத் பக்தி கிடைக்கும் போது, அப்போ அந்த 10 ரூபாய் துறவு அப்படிங்கிறது அது பெரிய விஷயமாக தெரிவதில்லை. அது இயற்கையாகவே நடந்து விடுகின்றது. அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது அந்த பல கோடி ரூபாய்க்குள் பல மடங்கு இருக்கின்றது. அதனால் பகவத் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பூர்ணமானது, ரொம்ப அற்புதமானது. இந்த அற்புதமான பகவத் பக்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த புனித நாமத்தை ஜபம் செய்வதனால ரொம்ப சுலபமாக செய்யப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு இந்த பகவானுடைய புனித நாமத்தை ஜபம் செய்வதனால ரொம்ப சுலபமாக செய்யப்படுகின்றது. அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே ரொம்ப நகைச்சுவையாக கூறுகின்றார், பணத்தின் பின்னால் ஓடாதே, தனஞ்சயனாக இருக்காதே, பணத்தை வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காதே, என்னை பார்க்காமல் இருந்து விடாதே, முத்து மாலைக்குள் நூலே இல்லாமல் முத்துக்கள் தானாக ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று சிறுபிள்ளைத்தனமாக யோசிக்காதே, உன்னுடைய மனித வாழ்க்கையினால் நீ வெல்ல வேண்டிய மிக உயர்ந்த தனம் அப்படிங்கிறது என்னை பொறுத்து நீ செய்ய போகின்ற இந்த பக்தி தொண்டுதான், அதனால் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் போரிடுவதற்கு தயாராவாயாக அப்படின்னு சொல்லி அவர் அர்ஜுனனுக்கு விளக்குகின்றார். அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் அது நமக்கும் பொருந்தும். இந்த ஜட வாழ்க்கை அப்படிங்கிற யுத்தம், இந்த யுத்தத்தில் ஈடுபடுவதற்காக இந்த சரீரம் அப்படிங்கிற ஆயுதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த புலன்கள் எல்லாம் நம்முடைய படைகள். இந்த புலன்களை எல்லாம் வைத்து கொண்டு நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆணைக்கு இணங்கி இந்த புலன்களை எல்லாம் நாம் உபயோகப்படுத்தும் போது, அப்போது இந்த ஜட வாழ்க்கைக்கு எதிரான யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்வோம். இப்போ இன்றைய ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. முடிப்பதற்கு முன்னால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து ஒளிபரப்பை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அது ரொம்ப சுலபம். 8250607550 அப்படிங்கிற இந்த கைபேசிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு மிஸ்டு கால் ஒரு தவறிய அழைப்போ தந்தால் போதும், உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.